அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் 2 ரோந்து படகுகளை இலங்கை கடற்படைக்கு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆஸ்திரேலிய அமைச்சரின் கருத்துக்கள்.
The message for anyone who is thinking that they can get to Australia illegally by boat is that the way is closed. And that way has been closed by Australia and Sri Lanka.
சட்டவிரோத கொலை குற்றச்சாட்டு உள்ளிட்ட பெரும் சர்ச்சைகளில் சிக்கிய அமித்ஷா, இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டது சரியா என்பது குறித்து அந்த கட்சியின் பதில்.
தீவிரமான செயற்பாட்டாளர்கள் எப்போதுமே சர்ச்சையில் இருந்து தப்புவதில்லை. அது ரைட் ஆர் ராங், அதனால எந்த ஒரு நபராக இருந்தாலும் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுபவர்களை சுற்றி சர்ச்சைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதனால சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர்.
ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுவிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு இருக்கிறதா என்பது குறித்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநில அரசுகளும் கருத்தை தெரிவிக்க வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் கோரியிருப்பது குறித்த செய்திகள் நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாதின் தெற்கு புறமாக துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட குறைந்தது 50 சடலங்களை தாங்கள் கண்டெடுத்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் கண்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பெரும்பாலும் ஷியா பிரிவு மக்கள் வசிக்கும் ஹில்லா என்னும் பிரதேசத்தின் புறநகரிலேயே இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலைகளுக்கு காரணம் என்ன என்பது உடனடியாக தெளிவில்லாமல் இருந்தாலும் ஈராக்கில் 2006 மற்றும் 2007 ஆண்டுகளில் கொடூரமான வகையில் நடைபெற்ற இன வன்முறைகளை இது நினைவுபடுத்துகிறது என்று செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள்.
ஈராக் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பிராந்தியங்களில் கணிசமான அளவை தமது கட்டுப்பாட்டின் கொண்டு வந்திருக்கும் அல்கொய்தா தொடர்புள்ள ஐசிஸ் வன்மைவாத இயக்கத்தினரின் தலைமை பணிமனையாக கேர்டிஷ் மக்களின் சுயாட்சி பகுதியான ஏபில் மாறக்கூடும் என்று ஈராக்கிய பிரதமர் நூரி அல் மாலிகி எச்சரித்திருக்கிறார்.
وأقول بصراحة ولا يمكن أن نسكت عن هذا لا يمكن أن نسكت أن تكون أربيل مقر لعمليات
كردش سوية نرنيم பற்றி கருத்து அறியும் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த தாம் ஆயத்தம் செய்து வருவதாக கேர்டிஷ் தலைவர்கள் கடந்த வாரம் அறிவித்ததை அடுத்து ஈராக்கிய பிரதமர் முன் சொன்னவாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
ஹமாஸ் மீது தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெதன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது பாலஸ்தீனிய போராளிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு அவர்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது நடந்து வரும் தாக்குதல்களில் இதுவரை 35 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 150 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் காசாவில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களில் பாதிப்பேர் பெண்கள், குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இனி இஸ்ரேலியர்கள் அனைவருமே தங்களது இலக்குகள் என்று ஹமாஸின் ராணுவ பிரிவு கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்றும் மறுதரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிழக்கு உக்ரைனின் லுகான்ஸ்க் என்ற இடத்தில் ரஷ்ய ஆதரவு தொலைக்காட்சி ஊடகத்தினர் இருவரின் கொலையில் உடந்தையாக இருந்தவர் என்று உக்ரைன் நாட்டு ராணுவ பெண் விமானி ஒருவர் மீது ரஷ்ய விசாரணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. நடேஸ்டா சவ்சென்கோ என்ற இந்த பெண் விமானச்சாரதி 3 வாரங்களுக்கு முன்னர் லிகான்ஸ்கில் நடந்த மோதல் ஒன்றின் போது ஆயுதம் தாங்கிய ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களினால் கைப்பற்றப்பட்டார். இந்த சண்டையின் போது ரஷ்ய ஆதரவு தொலைக்காட்சி ஊடகத்தினர் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்.
இந்தியாவின் பொருளாதார அறிக்கையை வெளியிட்டுள்ள அரசு நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தவும் பணவீக்கத்தை குறைக்கவும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. உணவு, எரிபொருள் மற்றும் உரம் மீதான மானியங்களை குறைக்கவும் புதிய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. இதனிடையே நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசு நாளை வியாழக்கிழமை தனது முதல் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றது. இன்று வெளியாகியுள்ள பொருளாதார புள்ளி விவரங்களின்படி நடப்பு நிதியாண்டில் நாட்டில் பொருளாதாரம் 5.4 முதல் 5.9% வரை வளரக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
போலந்து நாட்டில் கருக்கலைப்பு சட்டபூர்வமாக தேவைப்பட்ட கர்ப்பிணி ஒருவருக்கு கருக்கலைப்பு செய்ய மத அடிப்படையில் மறுப்பு தெரிவித்த மருத்துவ பேராசிரியர் ஒருவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட இருக்கிறார். போலந்து தலைநகர் வாசோ மருத்துவமனையின் இயக்குநராக இருக்கும் பேராசிரியர் பொக்டன் அசான் என்ற மருத்துவர் கருக்கலைப்பு செய்வது தனது மத நம்பிக்கைக்கு விரோதமானது என்று கூறியிருந்தார். போலந்திலிருந்து எமது பிபிசி மூவர் கருத்து வெளியிடும் போது கத்தோலிக்க மத விவகாரத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்ட போலந்து மக்கள் மத்தியில் கருத்து வேதத்தை இந்த விவகாரம் ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், கற்பத்தை கலக்க மருத்துவ பேராசிரியர் மறுத்திருப்பது சரிதான் என்றும் கணிசமான மக்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஆஸ்திரேலிய அரசாங்கம் 2 ரூந்து கப்பல்களை இலங்கை கடற்படைக்கு வழங்கியிருக்கிறது. இலங்கையிலிருந்து மக்கள் சட்டவிரோத படகு பயணங்கள் மூலமாக ஆஸ்திரேலியா வருவதை கண்காணித்து தடுப்பதற்காக இலங்கைக்கு இந்த படகுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
கொழும்பு துறைமுகத்தில் நடந்த ஒரு வைபவத்தில் ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் தலைமையிலான குழு இலங்கையிடம் இந்த படகுகளை உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கிறது. இலங்கை சார்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது சகோதரரும் பாதுகாப்புத்துறை செயலாளருமான கோதாபய ராஜபக்ஷவும் இலங்கை கடற்படை உயரதிகாரிகளும் இந்த வைபவத்தில் பங்கேற்றிருந்தனர். படகுகள் வழங்கப்பட்டதன் நோக்கம் குறித்து ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில்,
Today is a symbol of the strong partnership that exists between Australia and Sri Lanka in dealing with people smuggling.
சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் ஆஸ்திரேலியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நல்ல ஒத்துழைப்பும் கூட்டுறவும் இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கின்ற நாள் இது. சட்டவிரோதமாக படகு பயணம் செய்து ஆஸ்திரேலியா செல்லலாம் என்று நினைக்கின்ற எவருக்கும் இன்றைய நாள் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த வழி அடைக்கப்பட்டு விட்டது என்பதுதான். இந்த 2 பே கிளாஸ் கப்பல்களும் ஆஸ்திரேலிய கடலெல்லை பாதுகாப்பு அமைப்பில் முன்பு சேவையாற்றியிருந்தன. இனி இவை இலங்கை கடற்படையில் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. மக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதுதான் இந்த படகுகளின் பணி என்றார் ஆஸ்திரேலிய அமைச்சர் ஸ்காட் மாரிசன். இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகதித்தஞ்சம் கோரி படகில் வருபவர்களை ஆஸ்திரேலிய அரசு சர்வதேச சட்டங்களை மீறி இலங்கையிடமே திரும்ப கையளிப்பதாக ஐநா மனித உரிமை கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் ஆஸ்திரேலிய அரசை குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் ஆஸ்திரேலிய அரசின் அமைச்சர் இலங்கை வந்திருப்பதும், ஆஸ்திரேலிய அரசின் சார்பில் கடல் ரோந்துக்கான 2 நவீன கப்பல்களை இலங்கை அரசிடம் கையளித்திருப்பதும் சர்ச்சையை தோற்றுவிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. ஆனால் தஞ்ச கோரிக்கையாளர்களை ஆஸ்திரேலியா மோசமாக நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டு தவறானது, வம்பிழுப்பது மாதிரியானது. அதனை தாங்கள் முழுமையாக நிராகரிப்பதாக அமைச்சர் மாரிசன் கூறியிருக்கின்றார். இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் மக்கள் அங்கு மோசமாக நடத்தப்படுவார்கள் என்ற ஐயமும் தமக்கு இல்லை. காரணம், அது சம்பந்தமான உத்தரவாதங்களை இலங்கை அரசு முந்தைய ஆஸ்திரேலிய அரசுக்கே வழங்கியிருந்தது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
செய்திகளை தந்தவர் சாதாத். ஆஸ்திரேலியாவுக்கு சொந்தமான கிறிஸ்துமஸ் தீவுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தஞ்ச கோரிக்கையாளர்களில் சிலர் தற்கொலைக்கு முயன்றதாக செய்திகள் வந்திருக்கும் நிலையில், இப்படியெல்லாம் மிரட்டி ஆஸ்திரேலிய தஞ்சை கோரிக்கைகளை கொள்கைகளை மாற்றிவிட முடியாது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் கூறியிருக்கிறார். கிறிஸ்துமஸ் தீவில் தாய்மார்கள் சுமார் 1 டஜன் பேர் அகதி தஞ்சம் கிடைக்காததை இட்டு வெறுத்து போய் தற்கொலைக்கு முயன்றதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் சில செய்திகள் வெளியிட்டிருந்தன. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தொகுத்தளிக்கிறார் சாதாத்.
I don't believe any Australian, any thinking Australian, would want us to capitulate to moral blackmail.
எந்த ஒரு ஆஸ்திரேலிய குடிமகனும், சிந்திக்கக்கூடிய ஆஸ்திரேலிய குடிமகனும் மனசாட்சிக்கு விடுக்கப்படுகின்ற மிரட்டல்களுக்கு, இப்படியான மோரல் பிளாக்மெயில்களுக்கு ஆஸ்திரேலியா அடிபணிய வேண்டும் என்பதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார் என தொலைக்காட்சியில் தெரிவித்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட்.
It is a harrowing tale, but I also have to make the point that we are going to stop the boats, we are going to maintain our policies.
அந்த செய்தி உண்மையாக இருந்தால் அது நிச்சயம் துயரமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஆஸ்திரேலியா வரக்கூடிய படகுகளை நாங்கள் நிறுத்தவே செய்வோம் என்பதை இங்கு நான் வலியுறுத்தியாக வேண்டும். நவுருவில் இருக்கின்ற மக்களுக்கும் கூட உணவு, உடுப்பு, உறைவிடம் எல்லாம் நாங்கள் ஒழுங்காகவே வழங்கி வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் கூறியிருக்கின்றார். கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தஞ்ச கோரிக்கையாளர்களில் தாய்மார்கள் சிலர் தாம் இறந்தால் தமது பிள்ளைக்காவது அகதி தஞ்சம் கிடைக்கலாம் என்ற எண்ணத்தில் தற்கொலைக்கு முயன்றதாக ஆஸ்திரேலியாவின் ஃபேர்ஃபாக்ஸ் மீடியா செய்தி வெளியிட்டதை அடுத்து பிரதமருடைய இந்த பதில் வந்திருக்கிறது. பிரதமர் அபாட்டின் கருத்து பற்றி ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டனிடம் கேட்டபோது,
Australia, you cannot wash your hands of these matters. Australia owes a duty of care to people, if we have them in our care, to make sure that they are treated safely.
மனித உயிர்களின் பாதுகாப்பு என்று வரும்போது கை கழுவும் விதமாக பிரதமர் பேசுவது முறையல்ல. ஆஸ்திரேலியாவின் பராமரிப்பில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாகவும் கௌரவமாகவும் மனித தன்மையுடனும் நடத்தப்படுவதை உறுதி செய்ய என்னென்ன திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்துகிறது என்பதை டோனி அபாட் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் பில் ஷார்டன். ஆஸ்திரேலியா நோக்கி படகில் சென்ற வேளையில் அண்மையில் இடைமறித்து தடுத்து வைக்கப்பட்ட 153 இலங்கையர்கள் இலங்கைக்கே திருப்பி அனுப்பப்படுவார்களா என்பதை உறுதி செய்ய பிரதமர் அபாட் மறுத்துவிட்டார். இவர்களை திருப்பி அனுப்ப ஆஸ்திரேலிய உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் அவர்களை திருப்பி அனுப்புவதாக இருந்தால் 72 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே அவர்களிடம் தெரிவிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசு உத்தரவாதம் அளித்திருந்தது.
செய்திகளை தந்தவர் சாதாத். இலங்கையில் போரில் ஊனமுற்ற இராணுவத்தினருக்கு ஓய்வூதியம் கோரி சுமார் 300 ஊனமுற்ற படையினர் தாக்கல் செய்த முறையீடு குறித்த தனது பதிலை அளிக்க அரசுக்கு நீதிமன்றம் மேலும் கால அவகாசம் அளித்திருக்கிறது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
யுத்தத்தினால் ஊனமுற்ற இராணுவ உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மாதாந்த கொடுப்பனவுகளை பெற்றுத்தருமாறு கோரி 292 ஊனமுற்ற படையினர் தாக்கல் செய்த முறைப்பாடொன்றை தீர்த்து வைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. தான் சமர்ப்பித்த மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக யுத்தத்தினால் ஊனமுற்ற இராணுவ உறுப்பினர்களின் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ரஞ்சித் விக்ரமசிங்க தெரிவித்தார். இராணுவ சட்ட விதிமுறைகளுக்கமைய ஊனமுற்றமை காரணமாக நீக்கப்படும் இராணுவத்தினருக்கு 55 வயதில் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் பெற்றுக் கொடுக்கும் வரை அவரது மாதாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆயினும் தனது சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இவ்வாறு மாதாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதை இராணுவ நிர்வாகம் மறுத்து வருவதாக குற்றம் சாட்டிய மனுதாரர், இதன் காரணமாக தனது சங்கத்தின் அங்கத்தவர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த அரச தரப்பு வழக்கறிஞர் இந்த முறைப்பாட்டை தீர்த்து வைக்க முடியும் என்று தெரிவித்தார். எனவே இது சம்பந்தமாக ஆராய்வதற்கு கால அவகாசம் பெற்றுத் தருமாறும் அவர் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். இதன்படி வழக்கு விசாரணையை எதிர்வரும் 28 திகதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் இந்த நடவடிக்கை முன்னேற்றங்களை அறிவிக்குமாறு அரச தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். சட்டவிரோத கொலை குற்றச்சாட்டு உள்ளிட்ட பெரும் சர்ச்சைகளில் சிக்கிய அமித்ஷா இந்தியாவின் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது சரியான முன்னுதாரணமா என்று பாஜகவின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் கேட்டார் முரளிதரன்.
அரசியலை பொறுத்தவரை எந்த ஒரு நபராக இருந்தாலும் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுபவர்களை சுற்றி சர்ச்சைகள் எழுந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதனால சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இன்று அரசியலில் இல்லாமல் ஆகிவிட்டது. ஏனென்று கேட்டால் அது தனிநபர் விமர்சனங்களாகட்டும், தனிப்பட்ட கால்புணர்ச்சியின் காரணமாக வளரக்கூடிய விமர்சனங்களாகட்டும், ஏதாவது ஒரு சர்ச்சை என்று உருவாக்கப்படுகிறது. ஆனால் திரு அமித்ஷா அவர்களை பற்றி அவருடைய அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை சமீபத்தில் கூட நீதிமன்றம் அவர் மீது முகாந்திரம் இல்லை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதனால எந்த விதமான ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு கம்ப்ளீட் ட்ரையலுக்கெல்லாம் போகாம இருக்கிற ஒரு கேஸ்ல வந்து ஒரு புனையப்பட்ட வழக்கு, அதிலும் குறிப்பாக கடந்த யூபிஏ அரசாங்கம் சிபிஐயை தன் கைக்குள் வைத்திருந்து எப்படியெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்கி கொண்டிருந்தது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அதனால அதை காரணம் காட்டி திரு அமித்ஷா அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான வாய்ப்பை வந்து இல்லாமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது சரியில்லை. அது மட்டுமல்ல, யுபி மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தந்ததுக்கு அவருடைய உழைப்பும் திட்டமிடலும் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. அதனால் கட்சியை நாடு முழுவதும் பலப்படுத்துவதற்கு இன்று அவரை போன்ற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார்.
அதாவது அமித்ஷாவை பொறுத்தவரை அவர் சிக்கிய சர்ச்சைகள் எல்லாமே சாதாரணமானவையாக இருக்கவில்லை. ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு, ஒரு பெண்ணை வேவு பார்த்த வழக்கு போன்ற மிக மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள விவகாரங்களிலேயே அவர் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் தானா இம்மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட தகுதியானவர்?
அதாவது போலி என்கவுண்டர் வழக்கை பொறுத்தவரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதில் தான் சமீபத்தில் வந்து நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதுல இவருடைய ரோல் வந்து எதுவுமே கிடையாதுங்கிறது. போலி என்கவுண்டர் வழக்கை பொறுத்தவரை முன்னுக்கு பின் முரணாக ஏகப்பட்ட சாட்சியங்கள் சிபிஐயே என்று வந்து ஒத்துக்கொள்கிறது. அதுல குறிப்பிடப்பட்ட ஆபீசர்ஸ் எல்லாருமே இன்று வேறு மாதிரியான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், சிபிஐ வந்து எப்படியெல்லாம் தன்னுடைய விசாரணை ஆயுதத்தை வைத்துக் கொண்டு எதிர்கட்சியினுடைய தலைவர்களை வழக்க பார்த்தது என்று. அதனால திரு அமித்ஷா அதே மாதிரி பெண்ணை வேவு பார்த்த விவகாரம், யுபிஏ அரசாங்கம் இதற்காக ஒரு தனியாக ஒரு கமிஷனை போட முயற்சித்த போது கூட அதற்கு முன் வருவதற்கு எந்த நீதிபதியும் தயாராக இல்லை. அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் வழக்கு, அது பாதிக்கப்பட்ட பெண் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த பெண்ணினுடைய தகப்பனாரே என்னுடைய வேண்டுகோளின்படி ஒரு சில உதவிகளை அரசாங்கம் செய்தது அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதனால இதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானவர், அது மிக நேரடியாக தொடர்பு கொண்டவர் அப்படின்னு நான் அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை.
இல்ல, இப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பிரதமராக ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் போதும் சரி, கட்சி தலைவராக ஒருவரை தேர்வு செய்யும் போதும் சரி, இந்த சந்தர்ப்பத்தில் மிக தீவிர போக்குடையவர்களை ஒரு சர்ச்சைக்குள்ளானவர்களை ஏன் தேர்வு செய்கிறது?
முன்னாடியே சொன்ன மாதிரி தீவிரமான செயற்பாட்டாளர்கள் எப்போதுமே சர்ச்சையில் இருந்து தப்புவதில்லை, அது ரைட் ஆர் ராங். அதனால தீவிரமான செயற்பாட்டாளர்கள், தீவிரமான பிடிப்பு கொண்டவர்களுக்கு எல்லா இடத்திலையும் பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லா இடத்திலையும் சர்ச்சைகள் இருக்கிறது. செயல்பாடு இல்லை என்றால் சர்ச்சைகளே கிடையாது.
இப்ப கட்சியை பொறுத்தவரை இதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அமித்ஷா மோடியின் நெருங்கிய நண்பராக நெருக்கமானவராக அறியப்பட்டவர். அவர் தலைவராக்கப்பட்டிருப்பதன் மூலம் கட்சியும் சரி அரசாங்கமும் சரி தற்போது பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடியின் கைக்குள்ளேயே இருக்கும், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் சொல்லும்படி இரண்டு அமைப்புகளுமே செயல்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் சரி என்று பார்க்கிறீர்களா?
இது வந்து ஒரு காரணம், திரும்ப திரும்ப மீடியாக்கள் மோடியினுடைய நெருக்கமான நண்பர் நெருக்கமான நண்பர் என்றால் ஏதோ மோடி அவருடைய நெருக்கமான நண்பர் என்கின்ற ஒரே தகுதியின் அடிப்படையில் அவருக்கு இந்த பதவியை வழங்கி இருப்பது போல் பேசுகிறார்கள். இது உண்மையல்ல. ஏனென்று கேட்டால் குஜராத்திற்கு வெளியே உத்தரப்பிரதேசம் மாதிரியான மிக சவாலான பெரிய மாநிலம், அது மட்டுமல்ல பிளவுபட்ட அரசியல் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றிக்கு இற்று சென்றிருப்பவர் அமித்ஷா அவர்கள். அதனால அவர் நெருக்கமான நண்பராக இருப்பது என்பது ஒரு தனிப்பட்ட விஷயம். ஆனால் அதை தாண்டி இந்த அரசாங்கம் அமைவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். அதற்கான அங்கீகாரமாகத்தான் இதை பார்க்கிறது ஒன்று. இரண்டாவது, திரு மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அரசாங்கமும் கட்சியும் கொண்டு வருவதற்கான முயற்சி அதில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த தேர்தலை நாங்கள் மோடி அவர்கள் என்ற ஒரு மனிதருடைய ஒரு உழைப்பு, அவருடைய பிடிப்பு இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் எங்களுடைய பிரச்சாரமே நிறைய இடங்கள்ல இருந்தது. கட்சி ஒரு புறம், இன்னொரு புறம் மோடி அவர்கள், இந்த இரண்டுமே இரண்டு கண்கள் மாதிரி தான் பயன்பட்டது. அதனால திரு மோடி அவர்களை கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்பது இப்போதைக்கு எதுவும் கிடையாது. இன்று நாடு முழுவதும் கட்சிக்காரர்களாலும் கட்சியை தவிர்த்து பொதுமக்களாலும் விரும்பப்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் திரு மோடி அவர்கள். அதனால அவருக்கு எதிராக கட்சி செயல்பட போகும் அதற்காக ஒரு தலைவர் அப்படிங்கிற யோசனையே இதில் அவசியம் இல்லை.
பாஜகவின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர்கள் ஒருவரான வானதி சீனிவாசன், ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளை விடுவிக்கும் உரிமை மாநில அரசுகளுக்கு இருக்கிறதா என்பது குறித்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநில அரசுகளும் ஜூலை 18ஆம் தேதிக்குள் தமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று கோரியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மாநில அரசுக்கு உரிமை உள்ளதா என்பது தொடர்பில் நடைபெற்று வரும் வழக்கின் விசாரணை இன்று புதன்கிழமை முதல் அரசியல் சாசன அமர்வு முன்பு துவக்கப்பட்டது. அப்போது மத்திய புலனாய்வு அமைப்பு மேற்கொண்ட ஒரு வழக்கில் தண்டனை பெற்றவரை மன்னித்து விடுதலை செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளதா என்றும், ஆயுள் தண்டனை கைதியை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளதா என்பது உள்ளிட்ட விவகாரங்களிலும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளும் ஜூலை மாதம் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க அந்த அமர்வு கோரியுள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோத்தா தலைமையிலான அமர்வு இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மேலும் இந்த வழக்கில் முடிவுகள் வெளியாகும் வரை எந்த ஒரு மாநில அரசும் இதுபோன்ற விடுதலை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பில் குற்றவாளிகளை மன்னித்து விடுவிக்க தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என கூறி மத்திய அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முன்னதாக அப்போதைய தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான அமர்வு முன்பு நடைபெற்று வந்தது. அந்த சமயத்தில் இந்த வழக்கு குறித்து குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசின் பதில் மனுக்களை விட குற்ற விசாரணை முறைச்சட்ட விதிமுறைகளுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் கருணை மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க இந்திய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலான கால தாமதத்தை காரணம் காட்டி அவர்களின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 18 அன்று தீர்ப்பளித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாளான பிப்ரவரி 19 அன்று இந்த 3 பேருடன் ஏற்கனவே இதே வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஆயுள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி, ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய 4 பேரையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார். தமிழக அரசின் இந்த முடிவை எதிர்த்து மத்திய அரசு 2 மனுக்களை தாக்கல் செய்திருந்தது. மேலும் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது அவருடன் கொல்லப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் சிலர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார்கள். இந்த 3 மனுக்களையும் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து நடைபெற்று வந்த அந்த வழக்கில் தமிழக அரசும் இந்திய மத்திய அரசும் தமக்கு சாதகமான சில சட்ட விதிமுறைகளை சுட்டிக்காட்டி தங்களுக்கு தான் இவர்களை விடுதலை செய்வது தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் முழு அதிகாரம் இருப்பதாக வாதாடி வந்தனர். இந்த பின்னணியில் இந்த அனைத்து மனுக்களின் விசாரணையும் தற்போது அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டு இன்று முதல் அவை மீதான விசாரணை துவக்கப்பட்டுள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயல் பகுதியிலிருந்து சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட டெனிசன் என்பவரை மீட்க தமிழக அரசு முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கூறி அவரது குடும்பத்தாரும் புன்னைக்காயல் கப்பல் மாலுமிகள் சங்கமும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை இன்று சென்னையில் சந்தித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அந்த சங்கத்தின் உறுப்பினரான வெர்ஜில் அவரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
பிடிக்கப்பட்ட டேட் வந்து 28ஆம் தேதி 9வது மாசம் 2014 வருஷம், 44 மாசம் ஆச்சு. அந்த 44 மாசத்துல நாங்க கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய வாட்டி தொடர்பு கொண்டிருக்கோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கட்டும், இப்ப வந்திருக்க பிஜேபி கவர்மெண்ட், ஏற்கனவே எங்க மாவட்டத்துல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கிட்டத்தட்ட 4 நேரம் மனு கொடுத்திருக்கோம். வேற வந்து முதலமைச்சருக்கு 1 நேரம், சிஎம் செல்லுக்கு தனியா மனு அனுப்பியிருக்கோம். இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாம்பேக்கு இது விஷயமே போய் யூனியன் டிஜிசிபிங் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதான் இன்னைக்கு வந்து முத முறையா தலைமை செயலத்துக்கு அவங்களை கூப்பிட்டு நேரம் உள்ளே போய் குடும்பம் வந்து மீனவர் குடும்பம், அதனால மீன்வளத்துறை அமைச்சர் பாத்துருக்கோம். ஓபி பன்னீர்செல்வத்தை அவரது வீட்டுல வச்சு பாத்துருக்கோம். பிறகு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் கண்முகநாதன் அவரையும் பாத்துருக்கோம். சிஎம் செல்லுக்கு ஸ்பெஷல் மனுவை கொடுத்து அங்க சிஎம் டேபிளுக்கு இது கொண்டு போறதாக நாங்க சொல்லியிருக்கோம். முதலமைச்சர் மூலமா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பிரஷர் கொடுக்கணுங்கிறது நாங்க எதிர்பார்த்து வரோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல வேலைகள் நடந்துட்டு இருக்கு, அதே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் பிரஷர் போனா சீக்கிரமே ரிலீஸ் ஆயிராங்கிற நம்பிக்கையோட தான் நீங்க வந்து பாத்துட்டு வந்திருக்கோம்.
முதலமைச்சரை சந்திக்கிற நோக்கத்துல தான் தலைமைச் செயலகத்துக்கு போனீங்களா?
அப்படிதான் நாங்க வந்தோம். ஆனா நாளைக்கு வந்து சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்க போறதுனால அவங்களை பாக்குறதுக்கான எங்களுக்கு வந்து சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையல. கிட்டத்தட்ட டெனிசனோட போன் கால் வந்து 6 மாசம் கழிச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடிதான் வந்துச்சு. அவரு வந்து கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்காரு, அவரோட 6 பேர் இருக்காங்க, எல்லாருமே அந்த அளவுக்கு பேட் கண்டிஷன்ல தான் இருக்காரு. அவங்க பிடிச்சிருக்க இடம் வந்து சோமாலியாவில ஒரு காட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்க
அவரை பிடிச்சு வச்சிருக்கிறவங்க வந்து என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க?
அவங்க பிடிச்ச டைம்ல வந்து அவங்க கம்பெனி மூலமா பேரம் பேசி கப்பலையும் கப்பல இருந்து ஒரு 8 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 7 பேர் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கை வந்து இப்போதைக்கு பணம் தான் இருக்குது.
அந்த கப்பல் யாருக்கு சொன்னா, எந்த நாட்டுல பதிவு செய்யப்பட்ட கப்பல்?
அதோட மேனிங் ஏஜென்ட் வந்து மும்பை ஓஎம்கே ஷிப்பிங் கம்பெனி, கப்பல் பேர் ஆஸ்பல்ட் வெஞ்சர். அது வந்து வெளிநாட்டு கம்பெனி வந்து பாம்பே கம்பெனி மேனிங் பண்ணுது.
அவருடைய குடும்பத்தார் வந்து எப்படி சமாளிக்கிறாங்க?
குடும்பம் வந்து ஆக்சுவலா ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். அந்த பையன் ஒரு சின்ன கப்பலுக்கு போறான், ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பிடிக்கப்பட்டு ஒரு 38 மாசம் வரைக்கும் சம்பளம் வந்திருக்கு கம்பெனில இருந்து, கடைசி ஒரு 6 மாசம் சம்பளம் வரல. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நஷ்ட ஈடா வந்து ஒரு 2 லட்சம் கொடுத்திருக்காங்க. இது போக வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு, உங்க பையனுக்கு நல்லபடியா நாங்க ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துடும் சொல்லி. இது போக ஒரு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள செக் வேற உங்களுக்கு இப்போதைக்கு சாங்ஷன் ஆயிருக்குது. குடும்பத்துக்கு வந்து பொருளாதார ரீதியா வந்து கவர்மெண்ட் சரி கம்பெனி சரி சப்போர்ட் கொடுத்திருக்கு, ஆனா வந்து அவங்களும் அதை விட அதிகமா பையன் வரணுங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.
கடற்கொள்ளையர்கள் வந்து எவ்வளவு பணம் கேட்கறாங்க?
அது வந்து பணம் அவங்க வந்து இந்தியன் மணிக்கு கோடி கணக்குல எதிர்பார்க்கறாங்க, ஆனா வந்து அது எவ்வளவுங்கிறது பிக்ஸ்ட் அமௌண்ட் எங்கள்கிட்ட அவங்க எதுவும் சொல்லல. கடைசியா டனிஷ் சொன்ன போன் கால்ல வந்து பணம் எதிர்பார்க்கறாங்க கம்பெனி மூலமா கவர்மெண்ட் மூலமா, இதை மட்டும்தான் சொல்றாங்க. ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 9 கோடி வரைக்கும் எதிர்பார்க்கறதா ஒரு நியூஸ் இருக்குது. அது டனிஷன் அவர் வாயால சொல்றாப்ல. இது வந்து பைரட்ஸ் வந்து டனிஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அவங்க வந்து கவர்மெண்ட் கம்பெனிட்ட என்ன அவங்க கொடுத்துருக்காங்கிறது சரியா தெரியல.
இப்ப டெனிசனோட பிடிக்கப்பட்ட சில ஆட்களை வந்து கப்பம் பெற்றுக்கொண்டு விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க, எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்?
எல்லாருமே இந்தியன் தான், மொத்தம் 15 பேர் கப்பலோட வேலை பார்த்திருக்காங்க. கப்பலும் கப்பல்ல இருந்து ஒரு 8 பேர் ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்க. அது கம்பெனி முயற்சி பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கு எவ்வளவு பேரை நடந்து எப்படி கொடுத்தாங்கிறது எங்க யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கிற 7 பேர்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து டெனிஷன் மட்டும், மற்றபடி கேரளாவில 2 பேர், பஞ்சாப் 1, ஆந்திரா 1, மகாராஷ்டிரா 2.
இப்போ 15 பேர் இந்த கப்பல்ல, 8 பேர் அந்த இந்தியர்கள் விடுவிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க விடுவிக்கப்படுவதற்கு யார் முயற்சி எடுத்தாங்க? எப்படி பாதி பேர் விடுவிக்கப்பட்டு இன்னும் பாதி பேர் சிக்கி இருக்காங்க?
கம்பெனி வந்து எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்காக தான் அவங்களோட பேரை பேசி பைரட்ஸ்ல எல்லாரும் முயற்சி எடுத்து கம்பெனி வந்து கப்பலை வெளியெடுத்தாங்க. அந்த சமயத்துல பைரட்ஸ் வந்து ஒரு 7 பேரை புடிச்சு வச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து மாலத்தீவு பக்கத்துல வந்து சோமாலியன் பைரட்ஸ் புடிச்சு ஜெயில போட்டதுனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து மேன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இங்கிருந்து அவங்க அங்குல பைரட் சோமாலியன் பைரட்ஸ் இந்தியாவில இருக்கிற ஆட்கள் வெளியேறால் மட்டும்தான் உங்க இந்தியன்ஸ் வருவாங்கிறது முதல்ல அவங்க கொடுத்த கோரிக்கை. இப்ப அந்த கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்தி அவங்க ரேன்சம் பணத்துல வந்து நிக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்குன்னு சீக்கிரட்டா ஒரு பைரட்ஸி ஆன்டி பைரட்ஸி டீம் வச்சு அவங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஷிப்பிங் மினிஸ்டர் மூலமா மூவ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு.
புன்னைக்காயல் கப்பல் மாலுமிகள் சங்க உறுப்பினர் வெர்ஜில். அடுத்து இன்றைய பலகணியில் இந்தியாவில் தங்கத்திற்கு நிலவும் கிராக்கி காரணமாக தெற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் தங்க கடத்தல் பற்றிய பெட்டகம். ஆங்கிலம் மூலம் துஷார் பானர்ஜி, தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சேவகன்.
இந்திய தலைநகர் டெல்லியில் சாந்தி சவுக் சந்தை பகுதி பரபரப்பாக கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சிறிய ஒடுங்கிய தெருக்களில் வரிசையாக தங்க நகை கடைகள் அனைத்தும் நிரம்பி வருகின்றன. இந்தியர்களுக்கு தங்கம் என்பது வாழ்வின் அனைத்து விடயங்களிலும் கலந்த ஒன்றாகிவிட்டது.
இந்தியன் ட்ரெடிஷன் கே ஹிசாப் சே ஷாதியாம் ஹை, குச் ஹை, கோபி கிஃப்ட் கர்னா ஹை, கோய் ஓகேஷன் ஹை, பர்த்டே.
தங்கம் இந்தியர்களின் கலாச்சாரத்தில் கலந்து விட்டது. திருமணம் என்றாலும் சரி, பரிசு கொடுப்பதானாலும் சரி, பிறந்த நாளானாலும் சரி, திருமண ஆண்டு நிறைவானாலும் கூட சரி, எல்லாவற்றுக்கும் இங்கு தங்கம் தான், தங்க நகைகள் தான் இங்கு முக்கியம் என்கின்றார் இந்த தங்க நகைக்கடை ஒன்றின் வாடிக்கையாளர். ஆனால் கடந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் நாட்டின் தங்கத் தொகையை கட்டுப்படுத்தவும் நாட்டின் வரவு செலவு திட்ட துண்டுவிழும் தொகையை கட்டுப்படுத்தவும் தங்க இறக்குமதியில் கட்டுப்பாடுகளை மட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. ஆனால் இதன் காரணமாக சட்டவிரோதமான தங்க கடத்தல் இங்கு பெரும் பிரச்சினையாகிவிட்டது. நாட்டின் பல எல்லைகளையும் தாண்டி இங்கு தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுகின்றது. இந்த டெல்லியில் இருக்கின்ற தங்க பஜாரிலிருந்து வெகு தொலைவில் நேபாளத்துக்கும் சீனாவுக்கும் இடையிலான மலையில் இருக்கின்ற அதிகாரப்பூர்வ எல்லைப்பகுதியில் ஒரு போலீஸ்காரர் திபத்திலிருந்து நேபாளத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற தங்க கடத்தலை பார்த்து ஆடிப்போயிருக்கின்றார். வெண்ணெய், சமையல் எண்ணெய், ஃப்ரிட்ஜ்கள் என்று எல்லாவற்றிலும் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தல்காரர்கள் கொண்டு வருகின்றார்களாம். பல புதிய வழிகளில் ஆறுகளை கடந்தும் அது கடத்தப்படுகின்றதாம். தனது பெயரை கூட வெளியே சொல்வதற்கு பயத்தில் இருக்கின்ற ஒரு போலீஸ்காரர் தம்மிடம் தங்கத்தை கண்டுபிடிக்க மெட்டல் டிடெக்டர் கூட கிடையாது என்று கூறுகின்றார். உண்மையில் இந்த பகுதியில் நேபாளத்துக்குள் தங்கத்தை கொண்டு வந்துவிட்டால் இந்தியாவுடனான அந்த நாட்டின் 1690 கிலோமீட்டர் நீளமான எல்லையினூடாக இலகுவாக தங்கத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வந்துவிடலாமாம். வங்கதேசத்தின் கதையும் இதுதான். அந்த நாட்டுக்கும் இந்தியாவுடன் மிகவும் நீளமான எல்லை இருக்கின்றது. வங்கதேசத்திலிருந்து இந்தியாவுக்கு விமான நிலையங்களின் ஊடாக கடத்தப்படும் தங்கத்தின் அளவு அண்மை காலமாக மிகவும் கணிசமாக அதிகரித்திருக்கின்றது. அது குறித்து பிபிசியிடம் பேசிய வங்கதேச சுங்கத்துறையின் மூத்த அதிகாரியான ஹுசைன் அவர்கள்,
ஜத்துக்கு சொன்ன ஜாய் இக்கனாமிக் இன்சென்டிவ்,
இந்த கடத்தலால் கடத்தல்காரர்களுக்கு கிடைக்கின்ற பணத்தின் அளவு மிகவும் அதிகமாகும். அதனால் தான் அவர்கள் அதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றார்கள். வளைகுடா நாடுகளிலிருந்து இந்த தங்கம் டாக்கா கொண்டு வரப்பட்டு இந்தியாவுக்கு கடத்தப்படுகின்றது. உண்மையில் அப்படியான வளைகுடா நாடுகளிலிருந்து டாக்காவுக்கு வரும் தங்கத்தின் அளவை பார்த்தீர்களானால் அந்த அளவு தங்கம் டாக்காவுக்கு தேவையில்லை என்பது உங்களுக்கு புரியும் என்றார் குசைன். அங்கு பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கின்றார். வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு தங்கம் கடத்துகின்ற ஒருவருடனும் பிபிசி பேசியது. இந்த கடத்தல் வலையமைப்பு மிகவும் பரந்தது, பெரியது. 100 கணக்கான ஆட்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எப்பொழுதும் தலைமை கடத்தல்காரரை பார்த்ததே கிடையாது. அவர்கள் பெரிய ஆக்கள், காசுக்கு மத்தியில் தான் அவர்கள் இருப்பார்கள். லாபத்தில் அவர்களுக்கு 50% போய்விடும், மிகுதியை தான் ஏனையவர்கள் எல்லோரும் பயந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். இந்தியாவின் தெற்கே இலங்கையிலிருந்தும் இந்தியாவுக்கு தங்கம் கடத்தப்படுகின்றது. மிக திட்டமிட்ட வகையில் சில கும்பல்கள் இந்த கடத்தலில் ஈடுபடுவதாக கூறுகின்ற இலங்கையின் சுங்க அதிகாரியான காமினி அவர்கள் கடந்த ஆண்டில் மாத்திரம் 100 பேர் இதற்காக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 25 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார்.
We have strengthened our check-in and examine passengers who are
சென்னை, மும்பை, டெல்லி ஆகிய நகரங்களுக்கு போகின்ற பயணிகளுக்கான சோதனையை நாங்கள் கடுமைப்படுத்தியிருக்கின்றோம். சோதனைக்கான நவீன கருவிகள் எங்களிடம் கிடையாது, ஆனால் மெட்டல் டிடெக்டர் இருக்கின்றது. பெரும்பாலும் அதிகாரிகள் தமது அனுபவத்தை கொண்டுதான் ஆட்களை பிடிப்பார்கள் என்றார் காமினி. வளைகுடா நாடுகளிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்படுகின்ற தங்கம் சுங்க கட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்காக பாதி செய்யப்பட்ட நகைகளாக கொண்டு வரப்படுகின்றது. இந்த தங்க கடத்தலை தடுக்க அவ்வப்போது அதிகாரிகள் மத்தியில் ஒத்துழைப்பு பரிமாறிக் கொள்ளப்படுகின்ற பொழுதிலும் இதனை தடுப்பதற்கு பிராந்திய மட்டத்தில் உயர்மட்ட வலையமைப்பு என்ற எதுவும் கிடையாது என்று அனைத்து நாட்டு அதிகாரிகளும் கூறுகின்றார்கள். இந்தியாவில் தங்க நகைகளை செய்கின்ற பட்டறைகள் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இங்கு அதிகரித்து வருகின்ற தேவையை கையாள பட்டறைகளும் நகைக்கடைகளும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. தங்க இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பாக இந்தியாவில் புதிய அரசாங்கம் ஆராய்வதாக கூறப்படுகின்றது. தங்க இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டால் அதனை இந்த வணிகர்கள் மாத்திரமல்ல சட்டவிரோத தங்க கடத்தலை கட்டுப்படுத்த தடுமாறுகின்ற எல்லை கட்டுப்பாட்டு அதிகாரிகளும் வரவேற்பார்கள்.
துஷார் பானர்ஜியின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.